சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நெகேமியா 9:4-12 வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனியுங்கள், நெகேமியா 9:4-5
யெசுவா, பானி, கத்மியேல், செப்பனியா, புன்னி, செரேபியா, பானி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்னேயா, செரேபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் எந்தெந்தைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி, கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இப்படிப்பட்ட அறிக்கையிடுதல் தனி மனிதர்கள் எழுந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட வழி நடத்தாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட பின் கர்த்தரை புகழ்ந்து ஸ்தோத்தரிக்கிறார்கள். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். நம்முடைய ஆராதனை வேளைகளிலே எந்த அளவு கர்த்தரை துதிக்க வேண்டியது இருக்கிறது, ஸ்தோத்தரிக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? கர்த்தரை புகழ வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. கர்த்தர் யார் என்பதை தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்தவர்கள் அவரை புகழாமல் இருக்க முடியாது. அறியாதவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை புகழவும் முடியாது. போதகர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, வாரத்தின் மத்திய பகுதியிலே ஜெபிக்கிற ஜெப கூடுகை ருசியற்றதாய் போன ஒரு சமயத்திலே, உற்சாகமற்றதாய் போன ஒரு நேரத்திலே அவர் அதிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனை துதிக்கும்படியாக கூறினாராம். அப்படி ஒவ்வொருவராக தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு எழுப்புதலே வந்துவிட்டது என்று கூறினார். வல்லமையும் மகத்துவமும் பெரியவருமான தேவனை நாம் புகழ்ந்து போற்றும் பொழுது அதுவும் எழுப்புதலை கொண்டு வரும். நெகேமியா 9:6
நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது.
பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது கடற்கரையிலே நின்று எழுந்து வரும் அலைகள் கரையிலே இருக்கும் பாறையிலே மோதுவதை பார்த்திருக்கிறீர்களா? அதை பார்க்கும்பொழுது நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக அது உங்களை தூண்டுகிறதா? அல்லது ஒரு காட்டின் மத்தியிலே நிற்கிறீர்கள், அந்த காட்சிகளும் சத்தமும் நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக அது உங்களை தூண்ட வேண்டும். மரங்களையும் செடி கொடிகளையும் பார்க்கும்பொழுது நம்முடைய தேவனே எல்லாவற்றையும் படைத்தவர் என்பதை எண்ணி பார்க்கும்பொழுது அவரை நாம் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. நெகேமியா 9:7-10 கவனியுங்கள்.
ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தையரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர்.
இஸ்ரவேலர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். எதற்காக? அவர்களுடைய முன்னோர்களை தேவன் வழிநடத்தி வந்த வழிகளுக்காக. ஆபிரகாமை குறித்து தேவனை துதிக்கிறார்கள். எப்படி கானான் தேசத்திலே தேவன் ஆபிரகாமை பாதுகாத்தார் என்று மகிமைப்படுத்துகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலை செய்து அற்புதமாக வனாந்தரத்திலே வழிநடத்தி அவர்களை பாதுகாத்து வந்தார் என்பதற்காகவும் அவரை துதிக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் கடைசியாக எப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்திற்காகவும் உங்கள் பெற்றோருக்காகவும் தாத்தா பாட்டிமாவுக்காகவும் தேவனை துதித்தீர்கள்? நிகேமியாவோடு கூட இருந்த ஜனங்களும் தாங்கள் இஸ்ரவேலர் என்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறார்கள். தேவன் தங்களை படைத்தவர் மட்டுமல்ல, அவர்களை விடுவித்தவர் என்பதையும் உணர்ந்திருந்தார்கள். நாமும் நம்மை தேவன் படைத்ததற்காக மட்டுமல்ல, நம்மை இரட்சித்ததற்காகவும் அடிக்கடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இது தேவன் படைத்த அவருடைய உலகம். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதேபோல அவர் நம்மை இரட்சித்ததற்காகவும் மீட்டு எடுப்பதற்காகவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதையும் அடிக்கடி அவரிடத்திலே கூற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனையிலே போய் அதை கூறினால் மட்டும் போதாது, எப்பொழுதும் இருக்கும் இடங்களிலே இருந்து ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமா? உலகத்திலே அவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவன் எவ்வளவு அற்புதமானவர், அதிசயமானவர், வல்லமை உள்ளவர் இல்லையா? நெகேமியா 9:34-35 பாருங்கள்.
எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள்.
தேவன் இஸ்ரவேல் தேசத்தை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்கள். இருந்தாலும் ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் தேசத்தின் பிதாக்களும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். இன்று தேவன் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதி நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது தேவனை அறிந்திருந்தவர்கள் எத்தனை உயர்வான ஒரு ஒழுக்க நெறியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். நாமும் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் நம்முடைய மூதாதையர்கள் பாவத்திலே விழுந்தார்கள். நாமும் பாவத்திலே தொடர்ந்தோம். எவ்வளவு காலம் தேவனுடைய பொறுமை நீடிக்கும்? நெகேமியா 9:36.
இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம்.
தேவனுடைய நியாய தீர்ப்பு தங்கள் மேலே இருக்கிறது என்பதை இஸ்ரவேலர்கள் உணர்ந்திருந்தார்கள். நம்முடைய தேசத்தின் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருமா? அப்படி வரும் என்றால் பிரியமானோர்களே, நாம் தப்பிக்கொள்ள முடியாது. நெகேமியா 9:37-38.
அதின் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள்.
அடுத்த அதிகாரத்திலே ஆணையிட்டுக் கொள்ளும் பிரமாணத்தை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு அதிபதிகளும் தனிப்பட்ட விதத்திலே அதை ஏற்றுக்கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தீர்மானித்தார்கள். நீங்கள் தேவனோடு எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள்? சிலர் எந்தவிதமான ஆணையிடும் பிரமாணத்திலையும் கையெழுத்திடுகிறதில்லை. பணம் வாங்கினால் கூட நான் கையெழுத்திடுகிறதில்லை, ஏனென்றால் அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியாது என்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வீட்டை வாங்கினாலோ ஒரு நிலத்தை வாங்கினாலோ நிச்சயமாக கையெழுத்திட வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில பலர் மற்ற எத்தனையோ காரியங்களுக்கு கையெழுத்திட, உறுதிமொழி கொடுக்க, உடன்படிக்கை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்காக கையெழுத்திட பயப்படுகிறார்கள். தேவனோடு நீங்கள் செய்கிற உடன்படிக்கையானது, நீங்கள் செய்கிற பிரதிக்கிணையானது உண்மையுள்ளதாயிருக்கும் என்றால் நீங்கள் தைரியமாக கையெழுத்திடலாம். அப்படி பிரதிக்கிணை செய்த எத்தனையோ பேர் தவறியும் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். நீங்கள் அவரோடு உடன்படிக்கை செய்தால் அவரும் உங்களோடு உடன்படிக்கை செய்வார். நெகேமியா 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு ஒரு ஆணையிட்டுக் கொள்ளும் பிரமாணம் செய்கிறார்கள். நீங்கள் தேவனிடத்தில் எப்பொழுதாவது எதை குறித்தாவது வாக்கு பண்ணியிருக்கிறீர்களா? ஆணையிடும் பிரமாணம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் சொல்வதை உண்மையாகவே நாம் சொல்கிறோமா? அதை செய்ய வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் நமக்கு உண்டா என்பதை நம் இருதயத்திலே இருந்து கூறும்படியாய் எதிர்பார்க்கிறார். அதிபதியாய் இருந்த நெகேமியா மற்றும் 22 ஆசாரியர்கள் முதல் பட்டியலிலே இருக்கிறார்கள். லேவியர்கள் அந்த ஆணையிடும் பிரமாணத்திலே உண்டு. மேலும் 44 பிரதானிகளும் ஆணையிட்டு பிரமாணம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். நெகேமியா 10வது அதிகாரம் 29வது வசனம்,
தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும்.
அவர்களுடைய ஆணையிடும் பிரமாணம் என்ன? நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வோம் என்பதுதான். குறிப்பாக 3 காரியங்களை குறித்து அவர்கள் வாக்கு பண்ணுகிறார்கள். ஏன் இந்த 3 காரியங்களையும் அவர்கள் கோரினார்கள் என்றால், அந்த 3ஐயும் அவர்கள் இதுவரைக்கும் கை கொள்ளவில்லை. நெகேமியா 10வது அதிகாரம் 30வது வசனம்,
நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும்.
இது இஸ்ரவேல் மக்களின் தொடர்ச்சியான ஒரு பிரச்சினை. ஆனால் இப்பொழுது தேவனை அறியாத ஜனங்களோடு திருமண உறவு கொள்ள மாட்டோம் என்று ஆணையிட்டு பிரமாணம் செய்கிறார்கள். நெகேமியா 10:31,
தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால், நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள்.
அவர்கள் ஆணையிட்டு பண்ணின 2வது காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளிலேயோ பரிசுத்த நாளிலேயோ எந்தவிதமான வியாபாரமும் செய்ய மாட்டோம் என்று ஆணையிட்டுக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 7வது ஆண்டிலே தேவன் கொடுத்த ஓய்வு பிரமாணத்தின்படி நிலத்திலே பயிரிட மாட்டோம் என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். 3வதாக அவர்கள் ஆணையிட்டுக் கொண்ட காரியம் முதற் பலன்களை குறித்தும் பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டைகளுக்குமான பொருட்களை சரியாக கொடுப்போம் என்று அவர்கள் பிரதிக்கினை பண்ணினார்கள். அது எங்கள் மேல் விழுந்த கடமை என்றார்கள். நெகேமியா 10வது அதிகாரம் 32-33வது வசனங்களை பாருங்கள்,
மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூகத்தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம்.
மேலும் அவர் ஆணையிட்டுக் கொண்ட மற்ற 3 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து நெகேமியா 11-13 வரை தேசத்திலே எழுப்புதலை தொடர்ந்து நடைபெற்ற சீர்திருத்தங்களை பார்க்கிறோம். 11வது அதிகாரத்திலேயும் 12வது அதிகாரத்திலேயும் இன்னும் ஒரு பெரிய பெயர் பட்டியலை பார்க்கிறோம். தேவன் எதை எதை செய்ய விரும்பினாரோ அதை எல்லாம் செய்ய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள்தான் அவர்கள். 11வது அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிப்போம், கவனியுங்கள். நெகேமியா 11:1,
ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள்.
ஜனங்கள் சீட்டுகளை போட்டார்கள். 10இல் 1 எருசலேமிலே தங்க வேண்டும், 9 பேர் மற்ற இடங்களுக்கு செல்லலாம். சீட்டு போடுதல் ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்வதற்கு இடமில்லாமல் செய்துவிடுகிறது. நெகேமியா 11வது அதிகாரம் 2வது வசனம்,
ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களையெல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள்.
அந்த நாட்களிலேயும் பட்டணங்களிலே இருப்பதை விட சுற்று கிராமங்களிலே இருப்பது நல்லது என்று எண்ணினவர்கள் இருந்தார்கள். என்றாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்தவர்களை மற்றவர்கள் வாழ்த்துகிறார்கள். இவர்களிலே எவரையுமே நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய பெயரை குறிப்பாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக காரியங்களை செய்கிறவருடைய பெயர்களை தேவன் குறித்து வைக்கிறார். நெகேமியா 11வது அதிகாரம் 3வது வசனம்,
யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதனீமியரும் சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களிலுள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யார் என்றால்,
தொடர்ந்து வரும் வசனங்களிலே விருப்பத்தோடு எருசலேமிலே இருக்க சம்மதித்தவர்களுடைய பெயர் பட்டியலையும் பார்க்கிறோம். 11 அதிகாரத்திலே ஆரம்பமான இந்த பெயர் பட்டியல் தொடர்ந்து 12 அதிகாரத்திலேயும் கடந்து செல்கிறது. இந்த பட்டியலானது தேவனை துதித்தவருடைய பட்டியல். ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான உணர்வோடு நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் அதையும் குறித்து வைக்கிறார். ஒரு ஊரிலே ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையை இழந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சக்கர நாற்காலியிலே ஒரு நாளின் பல மணி நேரங்களை கழித்தார்கள். இந்த பெண்ணுக்கு உதவி தேவை. யாராவது அடிக்கடி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். உண்மையை சொன்னால் அவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் தேவனை துதிப்பது மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துகிறதாய், மற்றவர்களையும் கருத்தோடு தேவனை துதிக்க வழிநடத்துகிறதாய் இருந்தது. ஆம், 12 அதிகாரத்திலே தேவனை துதித்த ஜனங்களுடைய பெயர் பட்டியலை பார்க்கிறோம். இப்படி பரலோகில் இருக்கும் பெயர் பட்டியலிலே அந்த பெண்மணியின் பெயரும் நிச்சயமாக இருக்கும் என்று விசுவாசிக்கலாம். தேவன் உண்மையாகவே தம்மை குறித்து அக்கறையோடு செயல்படுகிறவர்களுடைய பெயர்களையும் அவருடைய செயல்களையும் குறித்து வைக்கிறார். 12 அதிகாரத்தின் மீதி பகுதிகளிலே எருசலேமின் அலங்கம் பிரதிஷ்டை செய்யப்படுவதை குறித்து பார்க்கிறோம். இது உண்மையாகவே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நேரம். நெகேமியா 12 அதிகாரம் 27-28 வசனங்களை பாருங்கள்.
எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோட கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும் நெத்தோபாத்தியரின் கிராமங்களிலும்
அவர்கள் எல்லா இசை கலைஞர்களையும் கொண்டு வந்தார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களை இங்கே நாம் பார்க்கலாம். அவர்கள் ஒன்று சேர்ந்து எருசலேம் அலங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார்கள். தேவாலயம் இருந்த பட்டணம்தான் எருசலேம். எனவே எல்லா இடங்களிலேயும் இருந்து வந்த ஜனங்கள் இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நாம் பார்த்த பகுதிகளை நமது மனதிலே வைக்கும் பொழுது திரும்ப திரும்ப கர்த்தரை துதிப்பதை குறித்து பார்க்கிறோம். துதி ஆராதனையின் நேரங்களிலே மட்டுமல்ல, நம்முடைய உள்ளமும் உதடுகளும் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கட்டும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமானது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இப்படி நாம் உள்ள மகிழ்ந்து கர்த்தரை துதிக்க துதிக்க அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலனாயிருக்கிறது. அன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உள்ள முடைந்து அழுதவர்களை பார்த்து நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று நெகேமியா கூறினார். மட்டுமல்ல, தேவன் நம்மை வழிநடத்தி வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய முற்பிதாக்களுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்களை எத்தனை அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்தியிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக முடியாது. மூன்றாவதாக, கர்த்தருக்காக சில காரியங்களை நாம் செய்வோம் என்று சொல்லி ஆணையிட்டுக் கொள்ள வேண்டும். திட்டவட்டமாக தீர்க்கமாக கடவுள் எதிர்பார்க்கிற இந்த காரியங்களை இவ்வாறு நான் செய்வேன் என்று தீர்மானம் எடுக்காதவரை அதை குறித்து நாம் செயல்பட போகிறதில்லை. பல வேளைகளிலே நம்மால் முடியாது என்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் நம்மேலே வைத்திருக்கிற அன்பை நாம் எண்ணி பார்க்கும்பொழுது அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செயல்படுத்த தீர்மானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அதை குறித்து நாம் ஆண்டவரிடத்திலே ஆணையிட்டு பிரமாணம் செய்வது சிறந்த ஒரு காரியம். இறுதியாக, நமது மனதிலே நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய மற்றொரு சத்தியம், நாம் மனப்பூர்வமாக கர்த்தருக்காக எந்த காரியத்தை செய்கிறவர்களாயிருந்தாலும் தேவன் நம்முடைய பெயரையும் அதற்கென்று உள்ள குறிப்பேட்டிலே எழுதி வைக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின உம்முடைய குணநலன்களுக்காக, உம்முடைய எதிர்பார்ப்புகளுக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் எங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தவர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாங்கள் அனுதினமும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எந்த காரியங்களை குறித்து உம்மோடு நாங்கள் ஆணையிட்டுக் கொள்ள வேண்டுமோ அதை குறித்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் உமக்குள்ளே மனமகிழ்ச்சியோடு இருக்கவும் மகிமை நிறைந்த உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு பலன் தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
Thank you. பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல நேசத்துணையே
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி TWR தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10.